அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. நவம்பர் திங்கள் 25 நாள் திங்கட்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தயாரித்து வழங்குபவர் மணிவண்ணன். இன்றைய தமிழ்ச்சி நிகழ்ச்சியில் முதலில் செய்தியறிக்கை, பின்னர் தொடரும் செய்தியரங்கில் ஈரானின் அணுசக்தி திட்டங்கள் குறித்த ஒப்பந்தம் பற்றி, மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் அச்சங்கள் பற்றிய ஒரு கண்ணோட்டம், தமிழ்நாட்டில் மேற்கு மாவட்டங்கள் வழியாக நிலத்தடியில் எரிவாயு குழாய்களை பதிக்க கெயில் நிறுவனம் போட்டிருந்த திட்டத்துக்கு உயர்நீதிமன்றம் ஒப்புதல் அளித்திருப்பது பற்றிய செய்தி, இது பற்றி அந்த பகுதி விவசாய தலைவரின் கருத்து.
விவசாயிகளோட கருத்து முழுமையா இப்ப எடுத்துக்கிட்ட மாதிரியே தெரியல நீதிமன்றத்துல, அது எங்களுக்கு ஒரு குறை இருக்குது. இந்த தீர்ப்பு மிகவும் அதிர்ச்சிகரமாகவும் இருக்கு.
இலங்கையில் மாவீரர் நாள் அனுசரிக்கப்படக்கூடாது என்று இலங்கை அரசு அறிவித்திருப்பது பற்றிய செய்திக்குறிப்பு, இலங்கையில் தேங்காய் உற்பத்தி குறைந்திருப்பதாக வரும் செய்திகள் பற்றிய
கண்ணோட்டம், பின்னர்
விளையாட்டரங்கம் ஆகியவை கேட்கலாம். அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லண்டன் பிபிசியின் தமிழோசை.
செய்தி அறிக்கை வழங்குவோர் சிவராமகிருஷ்ணன் மற்றும் சுவாமிநாதன்.
சிரியாவில் அமைதியை கொண்டு வரும் நோக்கிலான புதிய சமாதான பேச்சுவார்த்தைகள் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் 22 தேதி ஜெனீவாவில் தொடங்கும் என ஐநாவின் தலைமைச் செயலாளர் பான் கி மூன் தெரிவித்துள்ளார். அந்த மாநாடு முழு நிர்வாக அதிகாரங்களை கொண்ட ஒரு இடைக்கால அரசை ஏற்படுத்த வேண்டும் என்றும், அந்த அரசுக்கு இராணுவத்தின் மீதான கட்டுப்பாடும் இருக்க வேண்டும் எனவும் பான் கி மூன் கூறியுள்ளார். நடைபெறவுள்ள இந்த சமாதான பேச்சுவார்த்தைகளில் அதிபர் பஷார் அல் அசாதுக்கு ஆதரவளிக்கும் ஒரு முக்கிய பிராந்திய நாடான ஈரான் கலந்து கொள்ளுமா என்பது குறித்து ஐநாவின் பொதுச் செயலாளர் ஏதும் கூறவில்லை. அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் சிரியாவுக்கான ஐநாவின் சிறப்பு தூதர் லக்டார் பிராஹிமி ஆகியோருக்கு இடையே நடைபெற்ற பேச்சுக்களை அடுத்தே இந்த மாநாடு முடிவு செய்யப்பட்டுள்ளது.
ஜெனீவாவில் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்க தேவையான உகந்த சூழலை சர்வதேச சமூகம் இன்னமும் ஏற்படுத்தவில்லை என்று, சிரியாவை ஆசாத் ஆட்சியிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று போராடி வருகின்ற ஃப்ரீ சிரியன் ஆர்மி என்ற குழுவின் பேச்சாளர் கூறியிருக்கின்றார். சுற்றி வளைக்கப்பட்ட இடங்களுக்கு மனிதநேய உதவிகள் கொண்டு சேர்க்கப்பட வேண்டும், அரசு படைகளின் ஷெல் தாக்குதல்கள் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும், போர்க்கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்பது போன்ற கோரிக்கைகளை அந்த அமைப்பு முன்வைத்திருக்கிறது. இதனிடையே தலைநகர் டமாஸ்கஸின் கிழக்கு பகுதியில் போடப்பட்டிருக்கின்ற முற்றுகையை உடைக்க கிளர்ச்சியாளர்கள் தொடர்ந்து முயன்று வருகின்றனர். கடந்த 2 நாட்களில் மட்டும் இருதரப்பைச் சேர்ந்த 160 பேர் இது தொடர்பான மோதல்களில் கொல்லப்பட்டிருக்கின்றனர். சிரிய இராணுவம் சமீபத்தில் சில முன்னேற்றங்களை கண்டிருக்கின்ற நிலையில் கிளர்ச்சியாளர்கள் வடக்கே இருக்கின்ற அலிப்போ நகர் மீது மீண்டும் தாக்குதல்களை துவக்கியிருக்கின்றனர்.
கிழக்கு சீன கடற்பகுதியில் ஒரு வான் பாதுகாப்பு வலயத்தை ஏற்படுத்தியுள்ளதன் மூலம் சீனா ஒரு அபாயகரமான முன்னெடுப்பை செய்துள்ளது என்று ஜப்பானிய பிரதமர் ஷின்சோ ஆபே தெரிவித்துள்ளார். ஒரு புதிய வான் பாதுகாப்பு வலயத்தை சீனா முன்னெடுப்பது திட்டமிடப்படாத விளைவுகளை ஏற்படுத்தும் என்று ஆபே அவர்கள் நாடாளுமன்றத்தில் கூறினார். சீனாவின் இந்த நகர்வு குறித்து தாங்களும் கவலையடைந்துள்ளதாக தென்கொரியாவும் தாய்வானும் கூறியுள்ளன. அந்த வான் பாதுகாப்பு வலயத்தின் ஊடாக பறக்கும் தமது விமானங்கள் குறித்த விவரங்களை சீனா கோரியுள்ளபடி அளிப்பதாக பிராந்திய விமான நிறுவனங்கள் ஒப்புக்கொண்டுள்ளன. இந்த புதிய வான் பாதுகாப்பு வலயமானது ஜப்பான் மற்றும் சீனாவுக்கு இடையே சர்ச்சைக்குரிய தீவுகளின் மேலே உள்ள பகுதியாகும். அந்த தீவுகளை ஜப்பானிய கட்டுப்பாட்டிலிருந்து மீட்க சீனா உறுதிபூண்டுள்ளது.
டெல்லியில் கடந்த 2008 ஆண்டு நடந்த 14 வயது பெண் பிள்ளையின் கொலைச்சம்பவம் தொடர்பான வழக்கில் அவளது பெற்றோரை குற்றவாளிகள் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. டெல்லிக்கு அருகே இருக்கின்ற நொய்டாவில் மகள் ஆருஷி தல்வாரை கழுத்தை வெட்டி கொன்ற பெற்றோரை அவர்களின் வீட்டில் பணிபுரிந்த வேலையாளையும் வெட்டி கொண்டிருப்பதாக நீதிமன்றத்தில் நிரூபணமாகியிருக்கிறது. குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டிருக்கின்ற இருவருக்குமான தண்டனை நாளை அறிவிக்கப்படும். நீதிபதி ஷாம்லால் தீர்ப்பை அறிவித்தவுடன் கணவன் மனைவி இருவருமே கண்ணீர் விட்டு அழுதனர். இந்த தீர்ப்பினால் அவர்கள் இருவரும் கடுமையான வருத்தத்திற்கும் காயத்திற்கும் உள்ளாகியிருப்பதாகவும், தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய இருப்பதாகவும் அவர்களின் வழக்கறிஞர் தெரிவித்தார்.
मेरी नजर में बिल्कुल गैर कानूनी आदेश है और मैं कह सकता हूं गलत आदेश है कितना खराब है ये
மருத்துவ தம்பதிகளான டாக்டர் ராஜேஷ் தல்வார் மற்றும் நுபூர் தல்வாரின் மகளான அருஷி அவரது இல்லத்தில் 2008 ஆண்டு மே மாதம் 13 தேதி கொலை செய்யப்பட்டிருந்தார்.
தாய்லாந்தில் அரசுக்கு எதிரான போராட்டங்களில் ஈடுபடுபவர்கள் நாட்டின் ஸ்திரத்தன்மைக்கு அச்சுறுத்தல் விடுக்கின்றார்கள் என்று பிரதமர் இங்லிக் ஷின்வாத்ரா குற்றம் சாட்டியுள்ளார். பிரதமர் பதவி விலக வேண்டும் என்று கூறி தலைநகர் பாங்காக்கில் 2 முக்கிய அமைச்சகங்களை போராட்டக்காரர்கள் ஆக்கிரமித்துள்ளதை அடுத்தே இந்த குற்றச்சாட்டை அவர் வைத்துள்ளார். பிரதமர் இங்லிக் ஷின்வாத்ரா முன்னாள் பிரதமரும் தமது சகோதரருமான தக்ஷன் ஷின்வாத்ராவின் கைப்பாவையாக செயலாற்றுகிறார் என்று போராட்டக்காரர்கள் கூறுகின்றார்கள்.
வங்கதேச தேர்தல்கள் வரும் ஜனவரி மாதம் 5ஆம் தேதி அன்று நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேர்தல்கள் அமைதியாகவும் நியாயமாகவும் நடக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்று தேர்தல் ஆணையர் தேசிய தொலைக்காட்சி மூலம் விடுத்த அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றார். பிரதமர் ஷேக் ஹசீனா ராஜினாமா செய்து காபந்த அரசிடம் நிர்வாகத்தை ஒப்படைக்காவிட்டால் இந்த தேர்தலை தாம் புறக்கணிப்போம் என்று எதிர்க்கட்சியான வங்காள தேசிய கட்சி அறிவித்திருக்கிறது.
செய்தி அறிக்கை கேட்டீர்கள். இன்றைய செய்தி அரங்கில் முதலில் ஒரு பன்னாட்டு குறிப்பு. ஈரானின் அணுத்திட்டம் தொடர்பாக அந்நாட்டுக்கும் மேற்கத்திய நாடுகளுக்கும் இடையே எட்டப்பட்ட ஒப்பந்தமானது கடந்த 10 ஆண்டுகளில் ஏற்பட்ட மிகப்பெரும் முன்னேற்றம் என்று வர்ணிக்கப்பட்டாலும் ஈரானின் அண்டை நாடுகள் இதை அச்ச உணர்வுடன் தான் எதிர்நோக்குகின்றன. இதுகுறித்து பிரிட்டனில் ராயல் யுனைடெட் சர்வீசஸ் இன்ஸ்டிடியூட்டைச் சேர்ந்த ஆய்வாளர் ஷஷாங்க் ஜோசி பிபிசி இணையதளத்துக்காக அனுப்பிய குறிப்பிலிருந்து சில பகுதிகளை தமிழில் தருகிறார் சுவாமிநாதன்.
ஈரானிய தலைவர்களும் ஐரோப்பிய மற்றும் மேற்கத்திய நாடுகளின் தலைவர்களும் சிரித்தபடி புகைப்படங்களில் காட்சி தருவது இஸ்ரேலுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் மற்ற அரபு முடியாட்சி நாடுகளுக்கும் மகிழ்ச்சி தருவதாக இல்லை. பஹ்ரீன் போன்ற ஒரு சில நாடுகள்தான் இந்த ஒப்பந்தத்தை வரவேற்றிருக்கின்றன. ஆனால் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவோ இந்த ஒப்பந்தமானது ஒரு வரலாற்று தவறு என்றும் இது உலகை மேலும் அச்சம் கூடிய இடமாக மாற்றும் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த ஒப்பந்தமானது மத்திய ஆசியாவில் ஈரானுக்கு மேலும் சாதகமான சூழலை ஏற்படுத்தி தரும் என்று சவுதி அரேபியாவின் வெளிவிவகார அமைச்சின் ஆலோசகர் எச்சரித்திருக்கின்றார். கடந்த 1979 ஈரானிய புரட்சி நடைபெற்றதிலிருந்தே இஸ்ரேலும் மற்ற அரபு முடியாட்சி நாடுகளும் ஈரானை ஒரு முக்கிய எதிரி நாடாகவே பாவிக்கின்றன. லெபனானிலிருந்து இயங்கும் ஹிஸ்புல்லா கிளர்ச்சி குழு உள்ளிட்ட பல தீவிரவாத அமைப்புகளுக்கு பணத்தையும் நவீன ஏவுகணைகள் உள்ளிட்ட ஆயுதங்களையும் ஈரான் வழங்கியிருக்கிறது. சுன்னி பெரும்பான்மை கொண்ட சுன்னி தலைவர்களால் ஆளப்படும் அரபு நாடுகளில் உள்ள ஷியா சிறுபான்மை அதிருப்தியாளர்களை ஈரான் ஆதரிக்கிறது. இதனால் சமூகத்தில் ஸ்திரமற்ற தன்மை ஏற்படுகிறது என்று அரபு முடியாட்சி நாடுகள் தொடர்ந்து வாதிடுகின்றன. எனவே இந்த ஒப்பந்தத்தை வெறும் அணு ஆயுதம் தொடர்பான முன்னகர்வாக மத்திய ஆசிய நாடுகள் பார்க்க மறுக்கின்றன. இந்த ஒப்பந்தத்தின் மூலம் ஈரான் மீதான அழுத்தங்கள் குறைய வழி ஏற்படுவதுடன் வருங்காலத்தில் அணுகுண்டை தயாரிக்க தேவைப்படும் கட்டமைப்பை அந்த நாடு வைத்துக் கொள்ளவும் வசதி ஏற்பட்டிருப்பதாக இந்நாடுகள் அஞ்சுகின்றன. அதிலும் குறிப்பாக சில நிபந்தனைகளுக்கு உட்பட்டு யுரேனிய செறிவூட்டலை காலவரையின்றி ஈரான் மேற்கொள்ளலாம் என்று கூறப்பட்டிருப்பதை இஸ்ரேல் எதிர்க்கிறது. இதைவிட இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக ஈரானை அமெரிக்கா அனுசரித்து போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகியிருப்பது என்பதே பெரிய அச்சமாக இருக்கிறது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே ஏற்பட்டுள்ள புதிய நட்பானது அமெரிக்காவுடன் பல காலமாக கூட்டாளியாக இருக்கும் அரபு நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் சேதங்களை உருவாக்கும் என்ற கருத்தும் ஏற்பட்டிருக்கிறது. இந்த ஒப்பந்தம் தம்மை கட்டுப்படுத்தாது என்று இஸ்ரேல் அறிவித்திருக்கிறது. அதாவது தேவைப்பட்டால் இராணுவ நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அது கூறுகிறது. தமக்கு தேவைப்பட்டால் பாகிஸ்தானிடமிருந்து அணுகுண்டுகளை பெற்றுக்கொள்ளலாம் என்று சவுதி அரேபிய அதிகாரிகள் கூறுகின்றனர். ஆனால் இதுபோன்ற விடயங்கள் அடுத்த 6 மாதங்களுக்குள் நடப்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. ஆனால் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே நீண்டகால ஒப்பந்தம் ஏற்படாத நிலை தோன்றி அதன் காரணமாக ஈரானின் அணுதிட்டம் பெரிதானால் இஸ்ரேல் வான் தாக்குதல் நடத்தக்கூடிய சாத்தியக்கூறுகளும் அதிகரிக்கும். ஈரான் மீது இஸ்ரேல் நடத்தக்கூடிய தாக்குதல்களுக்கு நேரடியாக இல்லாவிட்டாலும் மறைமுகமாக சவுதி அரேபியா உதவலாம் என்று கருதப்படுகிறது. அதே நேரம் இந்த இரு நாடுகளும் அமெரிக்காவை முற்றாக புறந்தள்ளிவிடும் நிலையிலும் இல்லை.
செய்திக்குறிப்பை தமிழில் தந்தவர் சுவாமிநாதன். இனி இந்திய கண்ணோட்டம். கேரளாவிலிருந்து கர்நாடகத்துக்கு தமிழ்நாட்டின் மேற்கு மாவட்டங்கள் வழியாக எரிவாயு குழாய்கள் நிறுவி எரிவாயுவை கொண்டு செல்லும் திட்டத்தை தமிழக அரசு நிறுத்தி வைத்திருப்பது செல்லாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. இதுகுறித்து சென்னையிலிருந்து செய்தியாளர் டி என் கோபாலன்.
மத்திய அரசு நிறுவனமான கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா கெயில் கேரள மாநிலம் கொச்சியிலிருந்து கர்நாடக மாநிலம் மங்களூரிற்கு தமிழகம் வழியாக இயற்கை எரிவாயு எடுத்து சென்று விநியோகம் செய்யும் திட்டத்தினை தமிழக அரசு நிறுத்தி வைத்திருப்பது செல்லாது என சென்னை உயர்நீதிமன்றம் இன்று திங்கள் உத்தரவிட்டது. சுற்றுச்சூழலை மாசுபடுத்தாத வாயுவினை தொழிற்சாலைகள் பயன்படுத்துவதை ஊக்குவிக்கவென சுமார் 5,000 கோடி ரூபாய் செலவில் இத்திட்டத்தினை வரைந்திருப்பதாக கெயில் கூறுகிறது. இதன் ஒரு பகுதியாக கோவை, திருப்பூர், சேலம், ஈரோடு, நாமக்கல், தருமபுரி மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களில் 310 கிலோமீட்டர் தூரத்திற்கு குழாய்கள் பதிக்கவும் அவ்வாறு எடுத்துச் செல்லப்படும் வழியில் தமிழகத்தில் உள்ள பல்வேறு தொழிற்சாலைகளுக்கு இயற்கை எரிவாயுவை வழங்கவும் கெயில் திட்டமிட்டிருக்கிறது. ஆனால் 7 மாவட்ட விவசாய விவசாயிகளின் எதிர்ப்பின் பின்னணியில் கடந்த மார்ச் மாதத்தில் தமிழக அரசு இத்திட்டத்தினை நிறுத்துமாறு உத்தரவிட்டது. விளைநிலங்களை பாதிக்காது சாலையோரத்தில் குழாய் பதிக்கலாம் எனவும் தமிழக அரசு ஆலோசனை கூறியது. எயில் நிறுவனம் உயர்நீதிமன்றத்தினை அணுகியது. அவ்வழக்கில் தீர்ப்பு வழங்கிய தலைமை நீதிபதி ஏ கே அகர்வால் மற்றும் எம் சத்யநாராயணா ஆகியோர் அடங்கிய டிவிஷன் பெஞ்ச் இத்தகைய வளர்ச்சி திட்டங்களை அமல்படுத்தவே மாநில அரசு உதவ வேண்டும், கூடங்குளம் அணு உலக எதிர்ப்பு போராட்டத்தினை கையாண்டது போலவே கெயில் தொடர்பான விவசாயிகள் போராட்டத்தையும் அரசு அணுக வேண்டும் என ஆலோசனை கூறியது. விவசாயம் பாதிக்கப்படாது என்ற கெயில் வாதத்தினையும் நீதிமன்றம் சுட்டிக்காட்டியது. மத்திய அரசு வழக்கறிஞர் கனகராஜ் சாலையோரங்களில் குழாய் பதித்து எரிவாயுவை எடுத்துச் செல்வது சாத்தியமில்லை என விளக்கினார்.
தேசிய நெடுஞ்சாலையில போட முடியாது, ஏன்னா தேசிய நெடுஞ்சாலையில போட்டா அது போக்குவரத்துக்கு பிரச்சனையாகும். பிற்காலங்களில் சாலை விரிவாக்கம் பண்ணும்போது அதனால் விரிவாக்கம் செய்ய முடியாது. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு பிக்கிங் ஸ்டேஷன் சொல்றது ஒவ்வொரு போல் ஸ்டேஷன் வைப்பாங்க செக்கிங் பாயிண்ட்டுக்கு, அதுல ரேடார்ல வந்து எந்த ஒரு ரிப்பேர் ஆயிட்டா தடைப்பட்டு லீக்கேஜ் ஆயிடுச்சுன்னா நடு ரோட்ல வந்து நின்று வேலை செய்து அதை மராமத்து பணிகள் எல்லாம் செய்ய முடியாது. ஆகவே இந்த சாலை ஓரங்களாக அமைப்பது என்பது உலக வல்லுநர்கள் அறிக்கையின்படி இயலாத காரியம் என்று கூறியிருந்தார்கள்.
விவசாயம் பாதிக்கப்படாது, தமிழகத்திலேயே ஓரிரு மாவட்டங்களில் விளைநிலங்களில் குழாய் பதிப்பதன் காரணமாக விவசாயம் பாதிக்கப்படவில்லை, தவிரவும் மற்ற மாநிலங்களில் இத்திட்டம் வெற்றிகரமாகவே அமல்படுத்தப்படுகிறது என்றார் கனகராஜ்.
இதே மாதிரி ராமநாதபுரத்திலையும் ஒரு இதே மாதிரி ஒரு ஃபேக்டரியை கொண்டு வந்திருக்காங்க. அங்கேயும் விவசாய பூமி நிலங்கள் எல்லாம் கையகப்படுத்தி இன்னைக்கு விவசாயம் நல்லா இருக்கு. அதை நாங்கள் கோர்ட்டுக்கு சொன்னோம், விவசாயம் பண்ணலாங்க, எந்த ஒரு இடர்பாடும் இல்லை. பெரிய பெரிய மரங்கள் வைக்கிறது அதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்றாங்க, ஆனால் அது தவறு. பெரிய மரமும் வரும், பயிரும் வரும், ஊடு பயிரும் வரும், எல்லாம் வரும். அதுக்கு இதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை. குழாய்கள் 8 மீட்டருக்கு அடியில் ஆழத்தில் பதிக்கப்படுறதுனால விவசாய நிலங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை, அவர்கள் எப்போதும் போல விவசாயம் செய்யலாம் என்பதுதான் எங்களுடைய வாதம். இந்தியா முழுக்க அனைத்து மாநிலங்களிலும் நடைமுறைப்படுத்தப்பட்டு இன்றைக்கு எல்லார் வீட்டிற்கும் எல்லா நிறுவனங்களுக்கும் எல்லா வாகனங்களுக்கும் இயற்கை எரிவாயு பயன்படுத்தி இன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டு பலன் அனுபவித்து வருகிறார்கள் தமிழ்நாட்டு மக்களை தவிர.
ஆனால் பல்வேறு விவசாய அமைப்புகள் தீர்ப்பு விவசாயிகளின் நலனுக்கு எதிரானது என்று குறை கூறியிருக்கின்றன. தமிழக அரசு இத்தீர்ப்பினை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய வேண்டும் எனவும் அவை கோரியிருக்கின்றன. அரசு தன் நிலைப்பாடு குறித்து இதுவரை எதுவும் தெரிவிக்கவில்லை.
சென்னை செய்தியாளர் கோபாலன். சென்னை உயர்நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு குறித்து இந்த வழக்கில் பிரதிவாதிகளில் ஒருவரான ஈரோடு விவசாயிகள் வாழ்வாதார பாதுகாப்பு குழு என்ற அமைப்பின் ஒருங்கிணைப்பாளரான எம் கோபால் அவர்களை கேட்டேன்.
விவசாயிகளோட கருத்து முழுமையா இப்ப எடுத்துக்கிட்ட மாதிரியே தெரியல நீதிமன்றத்துல, அதே எங்களுக்கு ஒரு குறை இருக்குது. இந்த தீர்ப்பு மிகவும் அதிர்ச்சிகரமாகவும் இருக்குது.
அதாவது மாநில அரசு வந்து ஏற்கனவே இந்த இது குறித்து ஒரு மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஒன்று போடப்பட்டு விட்டதால் அந்த மாநில அரசே அதில் கையொப்பம் விட்டிருப்பதால் மாநில அரசு இதுக்கு அந்த அதற்கு எதிராக இப்பொழுது ஒன்றும் செய்ய முடியாது என்று உயர்நீதிமன்றம் சொல்லியிருப்பதாக அறிகிறோம். அது உண்மையா? அப்படி என்றால் அந்த உயர்நீதிமன்றத்தின் அந்த ஒரு கருத்தோடு நீங்கள் உடன்படவில்லையா?
இல்ல, அந்த கருத்துல விவசாயிகளாகி நாங்கள் உடன்பட முடியாது. என்ன காரணம்னா, இது வந்து எல்லாமே இந்த ஜெயில் அதிகாரிகளோ அது சம்பந்தப்பட்டவங்களோ யாருமே விவசாயிகளை முறையா அணுகல. இந்த மாதிரி அந்த விஷயங்கள் எல்லாமே ஏற்கனவே தெரிஞ்ச விஷயங்கள் தான், உலக தெரிஞ்ச விஷயம் தான். இவங்க மூடி மறைச்ச எல்லா விஷயங்களும் செஞ்சதுனால இதனுடைய பாதிப்போ ஏதோ முதல்ல இந்த விவசாயிகளுக்கும் தெரியும். நிறைய பேருக்கு, நிறைய விவசாயிகளுக்கு வந்து தன்னுடைய பூமிக்குள்ள இந்த மாதிரி ஒரு விஷயம் வருதுங்கிறதே தெரியும். அந்த அளவுக்கு இவங்களுடைய தொடர்பே இல்லாம அவங்க மாட்டுக்கும் சர்வாதிகார போக்குல நடந்துகிட்டதுனாலதான் இவ்வளவு தூரம் இந்த பிரச்சனை பெருசா இருக்குது. ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் எம்ஓயு போட்டுட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் நடக்கலாம், இருந்திருக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் இதனுடைய வீரியங்களும் இதனால இப்ப நடக்கக்கூடிய பிரச்சனைகளை தெரிஞ்சு உயர்நீதிமன்றத்துல ஏற்கனவே வழக்கு ஒன்று, அந்த வழக்கின் பேர்ல இதே சீஃப் பெஞ்சே தான் ஒரு டைரக்ட் கொடுக்கறாங்க. இந்த மாதிரி இவ்வளவு தூரம் போக கூடாது, இதை வந்து நீங்க வந்து ஒரு அமக்கத்தாக பார்த்து செய்யணும். விவசாயிகளும் இத நாட்டு நலன் கருதி என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அதே சமயம் மற்ற மாற்றுப்பாதைகளையும் பரிசீலிங்கன்னு சொல்லி கெயில் கம்பெனிக்கு அறிவுறுத்துறாங்க. இந்த காலகட்டத்துலதான் ஒரு மீட்டிங் நடத்த சொல்லி, ட்ரைபார்ட்டி மீட்டிங் நடத்த சொல்லியும் அட்வைஸ் பண்றாங்க அந்த சீஃப் பெஞ்ச்ல. அதன்படிதான் ஸ்டேட் கவர்மெண்ட் மறுபடியும் தன்னுடைய நிலைப்பாட்டை மாத்திக்கிட்டு பாதிக்கப்படக்கூடிய அனைத்து விவசாயிகளையும், 7 மாவட்டத்தை சேர்ந்த பாதிக்கப்படக்கூடிய அனைத்து விவசாயிகளையும் வரவழைச்சு கருத்து கேட்டாங்க. அதுல முழுமையா அந்த கருத்து கேட்டு அந்த கருத்தின்படி எடுக்கப்பட்ட ஒரு முடிவு தான் தமிழக சட்டமன்றத்தில் முதலமைச்சரால எடுக்கப்பட்ட முடிவு. அதையே தான் மறுபடியும் தமிழக அரசும் கோர்ட்டுக்கு தெரிவிச்சாங்க. இந்த நடைமுறைகள்லாம் இருக்கிறப்போ இதை தாண்டி இந்த தீர்ப்பு எப்படி வந்ததுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியான இதாத்தான் இருக்குது எங்களுக்கு.
இப்ப என்ன செய்ய போறீங்க இதுக்கு மேல?
நாங்க மேல்முறையீடு உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீடு பண்றதுன்னு உறுதியா முடிவு பண்ணிருக்கிறோம். விவசாயிகளோ மற்றவங்களோ வந்து தமிழக அரசோ இந்த திட்டத்தை வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்கிற மாதிரியே ஒரு தவறான அளபிய கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. எந்த இடத்துலயும் அரசாங்கமோ விவசாயிகளோ திட்டத்தை எடுக்கவே இல்லை. மற்ற மாநிலங்களிலும் மற்ற நாடுகளிலும் இருக்கிற மாதிரி இதுக்குன்னு ஒரு யூட்டிலிட்டி ட்ராக் அமைச்சு கொண்டு போய்க்குங்க, அல்லது ஆல்ரெடி இந்த ரூட் இவங்க சொல்ற இந்த கொச்சின் வழியா கொச்சின் டு மங்களூர் கேஸ் பைப் லைன் இது, இது வந்து ஈரோடு கேரள வழியா வந்து மறுபடியும் தமிழகத்துல இந்த 7 மாவட்டங்கள் இந்த வழியா செல்றப்போ முழுக்க இந்த பைப் லைன் போகக்கூடிய இதுல ஒரு 1 கிலோமீட்டர் 1.5 கிலோமீட்டர் அட்ஜசன்ட் ஏரியாலேயே தான் அந்த 4-track ரோடே இருக்கு, நேஷனல் ஹைவே இருக்கு. நேஷனல் ஹைவேல வந்து நடுவால ஒரு 10 அடிக்கு யூட்டிலிட்டி சாரி நடுவால ரோடு டிவைடர் இருக்கு 10 அடிக்கு, அது எந்த பயன்பாடு இல்லாம செடி வளர்த்திட்டு இருக்கிறாங்க, அது வழியா கொண்டு போங்கன்னு சொல்லி நாங்க கேக்குறோம். இப்படி அவங்களுடைய வாதம் என்னன்னா ஹைவே வழியா கொண்டு போனா அதிக செலவாகும் அப்படி இப்படிங்கிறாங்க.
கேஸ் பைப் லைன் வந்து விவசாய நிலத்துக்கு அடியில போறதுனால விவசாயம் எப்படி பாதிக்கப்படும் நீங்க சொல்றீங்க?
இந்த பைப் லைன்ல ஏதாச்சும் டேமேஜோ சம்பந்தப்பட்டது. என்ன காரணம்னு கேட்டா நாங்க எப்ப வேணா மெயின்டெனன்ஸ் யூட்டிலிட்டின்னு உள்ள வருவோம், அப்ப நீங்க லாங் இதனால பாதிக்கப்படக்கூடிய 90% குறுகி விவசாயிகள் அவங்க எல்லாம் தென்னை தோப்பு மாந்தோப்பு இப்படி இருக்கிற ஏரியாக்களா தான் இருக்குது. இதுக்குள்ள 60 அடி போறப்ப அவங்களோட கிட்டத்தட்ட 60-70% இல்லாம சுத்தமா அந்த இடத்த அழிஞ்சிருது.
ஈரோடு விவசாயிகள் வாழ்வாதார பாதுகாப்பு குழு என்ற அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் எம் கோபால். அடுத்ததாக இந்தியாவின் மத்திய பிரதேசம் மற்றும் மிசோராம் மாநிலங்களுக்கான சட்டப்பேரவைத் தேர்தல்களுக்கான வாக்குப்பதிவு இன்று நடந்தது. இந்த வாக்குப்பதிவு நிலவரம் குறித்து டெல்லியிலிருந்து சங்கீதா.
மத்திய பிரதேசம் மற்றும் மிசோரம் மாநிலங்களில் சட்டப்பேரவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு இன்று நடைபெற்றது. இன்று மாலை 4 மணி நிலவரப்படி மத்திய பிரதேசத்தில் 55% அதிகமான வாக்குகள் பதிவாகியுள்ளதாகவும் இன்று மொத்தமாக 70% அதிகமான வாக்குகள் பதிவாகியிருக்கலாம் என்றும் அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி ஜெய்தீப் கோவிந்த் அறிவித்தார். மற்றும் மிசோரத்தில் இன்றைய நாள் முடிவில் மொத்தமாக 80% வாக்குகள் பதிவாகியுள்ளதாக அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி அஸ்வினி குமார் தெரிவித்துள்ளார். 2 மாநிலங்களிலும் வாக்குப்பதிவுகள் பரவலாக அமைதியாக நடைபெற்றது.
டெல்லியிலிருந்து சங்கீதா வழங்கிய இந்த குறிப்புடன் இந்திய கண்ணோட்டம் நிறைவு பெறுகிறது. தமிழோசை நிகழ்ச்சிகள் குறித்த கருத்துக்களை நேயர்கள் நமது இணையதளமான bbctamil.com என்ற முகவரி மூலமும் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் போன்ற சமூக இணையதளங்கள் மூலமும் தெரிவிக்கலாம். தபால் மூலம் எழுதும் நேயர்கள் இந்திய முகவரியான பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 6222 கிரீம் சாலை சென்னை 600006 என்ற முகவரிக்கும், இலங்கை நேயர்கள் பிபிசி அஞ்சல் பெட்டி எண் 654 கொழும்பு என்ற முகவரிக்கும் எழுதலாம். இனி இலங்கை குறிப்புகள். இலங்கையில் விடுதலை புலிகள் இயக்கத்தினரை நினைவுபடுத்தும் மாவீரர் நாளை அனுசரிக்கக்கூடாது என்று இலங்கை அரசு அறிவித்திருக்கிறது. இதுகுறித்த செய்திக்குறிப்பு ஒன்றை வழங்குகிறார் வவுனியாவிலிருந்து மாணிக்க வாசகம்.
விடுதலை புலிகளை கொண்டாடுவதோ அல்லது அவர்களை ஊக்குவிப்பதோ தண்டனைக்குரிய குற்றமாகும் என தேசிய பாதுகாப்பு தகவல் நிலையம் அறிவித்திருக்கின்றது. நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ இத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடாது என்றும், அவ்வாறு நடந்து கொள்பவர்கள் நீதிமன்ற நடவடிக்கைக்கு முகங்கொடுக்க நேரிடும் என்றும் அந்த நிலையம் தெரிவித்திருக்கின்றது. விடுதலை புலிகளை ஊக்குவிப்பதற்காக ஊடக சுதந்திரத்தை பயன்படுத்துவதும் நீதிமன்ற தண்டனைக்குரிய குற்றமாகும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நாளைய தினம் நவம்பர் 26 விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களின் பிறந்த நாளாகும். நாளை மறுதினம் உயிர் நீத்த விடுதலை புலிகளை நினைவு கூறுகின்ற மாவீரர் நாளாகும். இந்த தினங்கள் இரண்டையும் விடுதலை புலிகள் வெகு விமரிசையாக கொண்டாடி வந்திருக்கின்றார்கள். உயிர் நீத்த விடுதலை புலி உறுப்பினர்களாகிய தமது பிள்ளைகளை பொதுமக்களும் மாவீரர் தினத்தன்று நினைவு கூர்ந்து வந்திருக்கின்றார்கள். விடுதலை புலிகள் மோசமான ஒரு யுத்தத்தின் மூலம் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் உயிரிழந்த விடுதலை புலிகளை நினைவு கூறக்கூடாது என அரசாங்கமும் இராணுவத்தினரும் அறிவித்து வந்திருக்கின்றார்கள். எனினும் உயிரிழந்த முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர்களை நினைவு கூறுவது ஒரு ஜனநாயக நாட்டில் மக்களுக்குள்ள உரிமையாகும். அதனை தடுத்து நிறுத்துவது மனித உரிமை மீறலாகும் என தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சிலர் கண்டித்திருக்கின்றனர். இந்த நிலையிலேயே மாவீரர் தினத்தை கொண்டாடக்கூடாது என வலியுறுத்தும் அறிக்கையை தேசிய பாதுகாப்புக்கான ஊடக மத்திய நிலையம் வெளியிட்டிருக்கின்றது. இந்த அறிவித்தலை யாழ் மாவட்ட ராணுவ கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் ஹத்ரசிங்க மற்றும் போலீஸ் பேச்சாளர் ஆகியோரும் வெளியிட்டிருக்கின்றார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மாவீர தினத்தையொட்டி யாழ்ப்பாணத்தில் பல்கலைக்கழக பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் கிளிநொச்சி முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேம்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வந்திருக்கின்றன.
வவுனியாவிலிருந்து செய்தியாளர் மாணிக்க வாசகம். இலங்கையில் சுமார் 30,000 மெட்ரிக் டன் தேங்காய்களை இறக்குமதி செய்வதற்கான அமைச்சரவை பத்திரத்தை தேங்காய் உற்பத்தி அபிவிருத்தி அமைச்சர் ஜெகத் புஷ்பகுமார முன்வைத்துள்ளதாக செய்திகள் வெளியாகியிருக்கின்றன. தென்னை விவசாயத்தில் பிரசித்தி பெற்ற இலங்கையில் ஏற்பட்டுள்ள தேங்காய் தட்டுப்பாட்டுக்கு என்ன காரணம், அரசின் தென்னை அபிவிருத்தி திட்டங்களுக்கு என்ன நேர்ந்தது போன்ற கேள்விகளை இலங்கையின் தென்னை ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர் டாக்டர் ஜெயந்த குணத்திலக்கவிடம் கேட்டார் ஜெயபிரகாஷ்.
உண்மையில் தற்போது எங்கள் நாட்டில் தேங்காய்க்கு தட்டுப்பாடு நிலவுகிறதுதான். ஆண்டுக்கு 2,600 மில்லியன் தேங்காய் இங்கு உற்பத்தி செய்யப்படுகிறது. 2010 ஆண்டில் உலகெங்கிலும் தேங்காய்க்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டிருந்தது. அந்த நாட்களில் தாய்லாந்திலிருந்து நாங்கள் தேங்காயை இறக்குமதி செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது. பின்னர் 2011 ஆண்டில் தேங்காய் உற்பத்தி மீண்டும் அதிகரித்தது. இப்போது சுமார் 300 மில்லியன் அளவுக்கு தேங்காய் உற்பத்தி குறைந்திருக்கிறது. கடந்த ஆண்டில் 8 மாதங்களாக கடும் வறட்சி நிலவியது. இதனால் உற்பத்தி குறைந்தது என்பதை விட உற்பத்தியான தேங்காய்களின் அளவு சிறுத்துவிட்டது. இதனால் ஒரு தொன் கொப்பரை தேங்காய் உற்பத்திக்கு தேவையான தேங்காய்களின் எண்ணிக்கை அதிகரித்துவிட்டது. இதனால் தான் இந்த தட்டுப்பாடு ஏற்பட்டிருக்கிறது என்றார் இலங்கை தென்னை ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர் கலாநிதி ஜெயந்த குணத்திலக்க. 2015 ஆண்டை இலக்காக வைத்து தேங்காய் உற்பத்தியை பெருக்கும் செயற்திட்டத்தை அரசாங்கம் சில ஆண்டுகளுக்கு முன்னர் முன்னெடுத்திருந்தது. அந்த செயற்திட்டத்துக்கு என்ன நடந்திருக்கிறது என்று அவரிடம் மீண்டும்
கேட்டேன். விசால வசிங்
தேங்காய் உற்பத்திக்கான நிலப்பரப்பை அண்மைய காலங்களில் நாங்கள் பெருமளவில் விஸ்தாரப்படுத்தியிருக்கிறோம். 6-7 மில்லியன் அளவுக்கு புதிய தென்னம்பிள்ளைகள் நடப்பட்டிருக்கின்றன. அதன் பலன்கள் கிடைக்க இன்னும் 4 ஆண்டுகள் வரை தேவைப்படும். அதுபோல அரசின் உரமானிய செயற்திட்டமும் பெருமளவில் விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. எனினும் இப்போது ஏற்பட்டிருக்கின்ற இந்த தட்டுப்பாட்டுக்கு காரணம் காலநிலைதான். மழைவீழ்ச்சி குறைவும் வெப்பநிலை அதிகரிப்பும் பெருமளவில் இதனை பாதித்திருக்கிறது. உலகளாவிய மட்டத்தில் நிலவும் பருவநிலை மாற்றமும் இதற்கு காரணம். ஆனால் 2014 ஆண்டு ஏப்ரல் ஆகும்போது மீண்டும் உற்பத்தி பெருகும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் என்றார் இலங்கை தென்னை ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர். இலங்கை தேங்காய் இறக்குமதி செய்வதானால் இந்தோனேசியா மற்றும் மலேசியா போன்ற நாடுகளிலிருந்துதான் இறக்குமதி செய்ய முடியும். அந்த நாடுகளில் இந்த பருவநிலை மாற்றங்களுக்கு மத்தியிலும் தேங்காய் உற்பத்தி எப்படி வெற்றி அளித்திருக்கிறது? குறிப்பாக இந்தோனேசியா தான் கடந்த காலங்களில் தேங்காய் உற்பத்தியை வெற்றிகரமாக அதிகரித்திருக்கிறது. அதற்கு காரணம் லட்சக்கணக்கான ஹெக்டேர்கள் அளவுக்கு அங்குள்ள காடுகள் அழிக்கப்பட்டு உற்பத்தி நிலம் பெருக்கப்பட்டு தென்னை மற்றும் பாம் மர உற்பத்தி பெருக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இலங்கையில் சிறு சிறு நிலப்பரப்புகள் அதிகமாக இருக்கின்றன. சனத்தொகையும் அதிகமாக இருப்பதால் இங்கு அது சாத்தியப்படவில்லை. இங்கு கம்பகா குருநாகல் புத்தளம் ஆகிய தென்னை முக்கோண வலயத்தில் தான் தென்னை உற்பத்தியில் கூடுதல் கவனம் செலுத்தப்பட்டது. ஆனால் இந்த பிரதேசங்களில் வேறு அபிவிருத்தி செயற்பாடுகள் காரணமாக தென்னைக்கான நிலம் இப்போது குறைந்துவிட்டது. இனிமேல் நாங்கள் முன்னர் தென்னையில் உற்பத்தியை பெருக்காத மட்டக்களப்பு புலனறுவை அனுராதபுரம் ஆகிய பகுதிகளிலும் வேறு வடக்கு கிழக்கின் ஏனைய பகுதிகளிலும் உற்பத்தியை பெருக்கும் வேலைகளை முன்னெடுத்து வருகின்றோம் என்றார் ஜெயந்த குணத்திலக்க. இப்போது இந்த 30,000 தொன் தேங்காய் இறக்குமதியின் மூலம் அரசாங்கம் எதனை செய்ய எதிர்பார்க்கிறது என்று அவரிடம் மீண்டும் கேட்டேன். இலங்கையில் 70% தேங்காய் பாவனை உணவுக்கானதுதான். மிகுதி 30% தான் தொழிற்துறை தேவைக்கானது. அந்த 30% உள்நாட்டு தேங்காய் எண்ணெய் தொழிலும் ஏற்றுமதிக்கான துருவிய தேங்காய் மற்றும் தேங்காய் பால்மா போன்ற தயாரிப்புகளுக்காகவும் அதிக அளவு தேங்காய் தேவைப்படுகிறது. உள்நாட்டில் தேங்காய் எண்ணெய் உற்பத்தியை பெருக்கவும் நாங்கள் அதிக வாய்ப்புகளை வழங்குகின்றோம். அதன் மூலம் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதியாகும் பாம் ஆயிலின் அளவை குறைக்க வேண்டியிருக்கிறது. அதுபோல தேங்காய் எண்ணெயின் விலையையும் மக்களுக்கு வசதியான அளவுக்கு வைத்திருக்க வேண்டும். இதற்காகத்தான் இந்த அளவு கொப்பரை தேங்காயை இறக்குமதி செய்யும் திட்டத்தை எங்கள் அமைச்சு முன்வைத்திருக்கிறது என்றார் இலங்கை தென்னை ஆராய்ச்சி நிறுவனத்தின் இயக்குநர் கலாநிதி ஜெயந்த குணத்திலக்க.
செய்தியை வழங்கியவர் ஜெயபிரகாஷ். அடுத்து வருவது விளையாட்டரங்கம். தயாரித்து வழங்குகிறார் சிவராமகிருஷ்ணன்.
முதலாவதாக சதுரங்க செய்தி ஒன்று. சென்னையில் நடைபெற்ற உலக சதுரங்க சாம்பியன் பட்ட போட்டியை வென்ற நார்வேயின் மேக்னஸ் கார்ல்சனுக்கு சம்பிரதாய ரீதியிலான ஒரு நிகழ்ச்சியில் உலக சாம்பியன் பட்டமும் சுமார் 10 கோடி இந்திய ரூபாய் பரிசு பணமும் இன்று வழங்கப்பட்டன. இந்நிலையில் இதுவரை உலக சாம்பியனாக இருந்த இந்தியாவின் விஸ்வநாதன் ஆனந்தின் எதிர்காலம் குறித்த கேள்விகளும் எழுந்துள்ளன. நடைபெற்று முடிந்த இந்த உலக சதுரங்க சாம்பியன் பட்ட போட்டியில் மேக்னஸ் கார்ல்சனின் ஆட்டம் மற்றும் ஆனந்தின் எதிர்காலம் குறித்து இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டரான மேனுவல் ஆரான் அவர்களிடம் கருத்து கேட்டேன்.
அவர் நல்லதான் விளையாடுறாரு, ரொம்ப நல்லா விளையாடுறாருன்னு சொல்லணும். ஆனா சில குறைபாடுகள் இருக்குது, அதை வந்து நம்ம ஆனந்தால அட்வான்டேஜ் எடுக்க முடியாம போச்சுது. ஏன்னா இவர் ஃபார்ம்ல இல்ல ஆனந்த், அதனாலதான் முக்கியமா வந்து அந்த குறைபாடுகளை வந்து நம்ம அட்வான்டேஜ் எடுத்துக்க முடியாம போயிடுச்சு அவருக்கு. உதாரணமா 9வது கேம்ல வந்து அவருக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது வின் பண்றதுக்கு, அதை விட்டுட்டு தோத்துட்டாரு. ஏன்னா அது ஃபார்ம்ல இல்லாதனால அவருக்கு ஒரு செக்குக்கு பிஷப்பு போட்டு மறைச்சதுக்கு போல நைட்டை போட்டு மறைச்சாரு, அதுலதான் கேம் போச்சு. ஆக்சுவலி வின் பண்ணிருக்க வேண்டியது, வின் பண்ணா என்டையர் மேட்ச் வந்து கொஞ்சம் வித்தியாசமா மாறிடும், அது மட்டும் வின் பண்ணியிருந்தாருன்னா. அப்புறம் இன்னும் கூட சில இடங்கள்ல வின் பண்ண வேண்டிய இடங்கள்ல ஆனந்த் வந்து வின் பண்ணல. கார்ல்சன் வந்து ரொம்ப நல்லா விளையாடுறாரு, உலகம் பூரா சொல்றாங்க. பொதுவாக யூரோப்லயும் அமெரிக்காலையும் வந்து ஆனந்த் தொடர்ந்து ரொம்ப நாளா சாம்பியன் ஆனதுனால புதுசா வேற யாரும் ஒரு இளைஞர் வந்தா நல்லா இருக்கும்னு அவங்களுக்கு தோணுது. அது நியாயம்தான், அவங்க எதிர்பார்க்கறது நல்லதுதான், இவரு பண்ணதும் ஒரு வாய் நல்லதுதான்.
இப்ப நடப்பு சாம்பியனாக இருந்த ஆனந்த் வந்து சென்னையில அதுவும் ஹோம் டவுன்ல அந்த உலக பட்டத்தை இழந்தது வந்து ஆனந்தனுடைய அந்த செஸ் கேரியர் சதுரங்க வாழ்க்கை வந்து சரியா ஆரம்பித்து விட்டது அப்படின்னு சில விமர்சகர்கள் சொல்றாங்க. அது ஏற்புடையதா?
அது சரியா ஆரம்பிச்சதுன்னு சொல்றது ஒரு வகையில பார்த்தா சரிதான், ஏன்னா கொஞ்ச நாளாவே சரியா விளையாடல அவரு. ஆனா எல்லாருக்கும் அவங்க வாழ்க்கையில சில சமயம் ஒரு சரி இருக்குதான், திருப்பி அது மேல வர்றதுக்கும் நல்ல வாய்ப்புகள் இருக்கு, திருப்பியும் வர்றாங்க. இது மாதிரி இவரு முதல் சாம்பியன் அந்த மாதிரி இப்ப சாம்பியன்ஷிப் வென்ற பிறகு தோக்குறதுக்கு இவர் முதல் ஆள் கிடையாது, எல்லாருமே தோத்துருக்காங்க. அந்த மாதிரி சில தோத்துட்டு திருப்பி வந்திருக்காங்க, கெஸ்ரோ திருப்பி வந்திருக்காரு, பாட்டனிங் திருப்பி வந்திருக்காரு, அலக்கேன் திருப்பி வந்திருக்காரு, எல்லாம் கொஞ்சம் நல்ல வயசான பிறகு தான் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால ஆனந்தும் இந்த மேட்ச்ல உள்ள பாடங்கள்லாம் படிச்சுட்டாருன்னா எந்த குறைபாடு தன்னுடைய கேம்ல இருக்குது பார்த்து அதை நிவர்த்தி பண்ணிட்டார்னா அவரே வின் பண்றதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. அடுத்தாப்புல கேண்டிடேட்ஸ் போனோம், அவரு கேண்டிடேட்ஸ் வந்து அதில் 8 பேர் விளையாடுவாங்க, அதில் முன்னுக்கு வர்றவங்க வந்து சேலஞ்சராக வருவாங்க. கார்ல்சனுக்கு இப்போ கார்ல்சன் உலக சாம்பியன் இருக்கிறதுனால அடுத்தாப்புல அவருக்கு சேலஞ்சர் எடுக்கிறதுக்காக ஒரு கேண்டிடேட்ஸ் மேட்ச் வைப்பாங்க, அதுலயும் வெற்றி பெற்றாங்கன்னா திரும்பி சேலஞ்சர் வந்துருவாங்க.
இப்போ ஆனந்தனுடைய கேமை வந்து பல ஆண்டுகள் நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு வந்திருக்கிறீங்க, இந்த வேர்ல்டு சாம்பியன்ஷிப்ல அவரிடம் இருந்த அந்த ஸ்பீடும் வேகமாக அந்த காய்களை நகர்த்தி எதிராளியை அசரடிக்கக்கூடிய அந்த தன்மை வந்து கொஞ்சம் குறைவா காணப்பட்டது அப்படிங்கறத நீங்க ஒத்துக்கொள்வீங்களா?
ஆமா, அது ஒத்துக்க வேண்டாம், ஏன்னா ஸ்பீடு விளையாடலையே, டைம் டேபிள்ல கூட வளர மாதிரி இருந்தாரு, அடிக்கடி டைம் பத்தாத மாதிரி இருந்தது. காசு வந்து இவரோட வேகமா விளையாடுறாரு. ஆனா பொதுவா ரொம்ப நாள் விளையாடிட்டு இருந்தா அனுபவம் ஜாஸ்தி வரும், அனுபவம் வரும்போது நம்ம பொசிஷன்லயே சில குறைபாடுகள்லாம் தெரியும். அனுபவம் இருக்கும்போது, அனுபவம் இல்லாம இருக்கும்போது இடம் கண்டு பயமரியாதுன்னு சொல்லுவாங்க, என்ன வேணாலும் போய் விளையாடிட்டு வந்துருவாங்க, இப்போ பண்ணிடுவாங்க, தைரியமாக விளையாடுவாங்க, வின் பண்ணிடுவாங்க. ஆனா அனுபவம் வர வர அவங்க இடம் கண்டு கிடையாது, அவங்க வந்து எல்லாத்தையும் பார்த்து அது தவறா இருக்கும், இது தவறா இருக்கும் வந்து மனதுல வந்து ஒரு ஐயம் வந்துடும். அதனால எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு அட்வான்டேஜா இருந்தாலும் அது வேற மாதிரி டவுன் சைடும் இருக்கு. நீ வந்து நமக்கு அகைன்ஸ்டாவே கொஞ்சம் சிலது போற மாதிரி நமக்கு மனசுல தோணும். முதல்ல வந்து அனுபவம் இல்லாத போது நமக்கு எல்லாம் சாதகமா போற மாதிரி தான் தோணும், இப்ப வந்து எதிர்ப்புறமா போற மாதிரி தோணும். அதனால எக்ஸ்பீரியன்ஸுக்கு ரெண்டு விதமாவும் இருக்குது. ஆனா இவரு நல்லா பயன்படுத்திக்கலாம், ஏன்னா ஒரு நல்ல மனப்பண்பு மாதிரி ஒரு ஒரு சைக்கலாஜிக்கல்ல அவரை வந்து ட்ரீட் பண்ணிக்கிட்டு யாராவது ஒரு திறந்த ஒரு நல்ல அறிவுரை கொடுத்து பண்ணியிருந்தாங்கன்னா இது ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப இது மட்டும் அவங்க யார் அவருக்கு ட்ரெயின் பண்ணா என்ன பண்ணாங்கலாம் எனக்கு நமக்கு தெரியாது. ஆனா பின்னாடி இதை வந்து ஒரு பாடமா எடுத்துக்கிட்டு அவரு வேற ஏதாவது ஒரு தன்னை ட்ரீட் பண்ணிக்கிட்டு அந்த மனதுல ஒரு கன்ஃபியூஷன் இல்லாதபடி சந்தேகம் இல்லாதபடி ஸ்மூதா விளையாடுறதுக்காக அவரு தன்னை தயார் பண்ணிக்கிட்டாருன்னா அது திருப்பி அவர் முன்னிலைக்கு வர்றது நல்ல நல்ல வாய்ப்பு இருக்குது.
இந்தியாவின் முதல் கிராண்ட் மாஸ்டர் மேனுவேல் ஆரான். அடுத்து, தடகள உலகில் பல சாதனைகளை படைத்துள்ள ஜமைக்கா நாட்டு வீரர்கள் எதிர்கொள்ளும் நெருக்கடி தொடர்பிலான ஒரு செய்தி. விளையாட்டு வீரர்களுக்கான ஊக்கமருந்து பரிசோதனையை சர்வதேச ஒலிம்பிக் சம்மேளனம் கட்டாயமாக்கியுள்ள நிலையில் ஜமைக்காவில் ஊக்கமருந்து தடுப்பு மற்றும் பரிசோதனைகளுக்கு பொறுப்பான அமைப்பின் நிர்வாகக் குழு ஒட்டுமொத்தமாக பதவி விலகியுள்ளது. அண்மை காலத்தில் அந்நாட்டைச் சேர்ந்த 6 விளையாட்டு வீரர்கள் ஊக்கமருந்து பரிசோதனையில் தோல்வி அடைந்ததன் பின்னணியில் இந்த நடவடிக்கை வந்துள்ளது. ஜமைக்காவின் விளையாட்டு வீரர்கள் கடுமையான ஊக்கமருந்து பரிசோதனைகளுக்கு உட்படுத்தப்படுவது இல்லை என்று கூறி அது குறித்து விசாரிப்பதற்காக ஊக்க மருந்து பயன்பாட்டுக்கு எதிரான சர்வதேச அமைப்பான வாடா ஒரு அவசர பயணத்தை சில நாட்களுக்கு முன்னர் அங்கு மேற்கொண்டது. தமது நாட்டின் ஊக்க மருந்து பயன்பாட்டு தடுப்பு அமைப்பின் உயர்மட்ட குழுவினர் ஒட்டுமொத்தமாக பதவி விலகி உள்ளது வருவாய் ரீதியில் தனது எதிர்காலத்தை மிகவும் பாதிக்கும் என்று உலகின் மிகவும் வேகமான மனிதர் என்று அறியப்படும் உசைன் போல்ட் கருத்து வெளியிட்டுள்ளார்.
விளையாட்டு அரங்கம் கேட்டீர்கள், தயாரித்து வழங்கியவர் சிவராமகிருஷ்ணன். இது லண்டன் பிபிசியின் தமிழோசை. இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை வழக்கம் போல் சந்திப்போம். வணக்கம் நேர்களே.